பெருங்களுக்கு
செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் முத்தமிழ் சங்கம் வழங்கும் சங்கம் செவிகளுக்கு விருந்தாக உங்கள் வாசல் வந்தடைகிறது.
காலை வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களே, இந்த காலை பொழுதினில் உங்களை எல்லாம் முத்தமிழ் சங்கத்தின் வானொலி வழியாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் முதலாவதாக திருக்குறளும் அதன் விளக்கமும். படைமாட்சி அதிகாரத்திலிருந்து வரும் முதல் குறள், மரம் மானம் மாண்ட வழி செலவு தேற்றம் என நான்கே ஏமாம் படைக்கு. இதற்கான விளக்கம் என்னன்னா, வீரமுடமையும் மானம் உடமையும் புகழ்பெற்ற வீரர்களாக திகழ்ந்த முன்னோர்கள் சென்ற நல்வழியை பின்பற்றுதலும், அரசனுடைய தன்னம்பிக்கையை நன்னம்பிக்கையை பெறுதலும் ஆகிய நான்கு பண்புகளும் ஒரு போர்படைக்கு சிறந்த பாதுகாப்பாக அமையும் என்கின்றார் திருவள்ளுவர். இதே அதிகாரத்தில் அடுத்த குறள், தார் தாங்கி செல்வது தானை தலைவந்த போர் தாங்கும் தன்மை அறிந்து. தன்னை எதிர்த்து வந்த பகைவரிடம் போரை தாங்கி நின்று அதனை வெல்லக்கூடிய தன்மையை நன்கு அறிந்து, பகைவரின் முன்னணி படையை தன்மேல் வராமல் தடுத்து நின்று அதனை உறுதியுடன் எதிர்த்து போராட வல்லதே சிறந்த போர்படையாகும் என்கின்றார் திருவள்ளுவர்.
பிரபலமாகி கொண்டிருக்கும் பாடலின் தெரியாத பக்கம் என்ன புது மாதிரியா சொல்றேன்னு யோசிக்கிறீங்க தானே. சமீபத்துல திரைக்கு வந்த அமரன் படத்திலிருந்து ஏ மின்னலே என்ற பாடலை பத்தி தான் நான் இப்ப சொல்ல போறேன். இந்த பாடலை எழுதியவர் கார்த்திக் நேதான்றவரே, பாடலுக்கு இசையமைத்தவர் ஜி வி பிரகாஷ் அவர்கள். இந்த பாடலை பாடினவங்க ஹரிச்சரன் அவர்களும் ஸ்வேதா மோகன் அவர்களும். இந்த பாடலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி சமீப காலங்களை, சமீப காலம்னு கூட சொல்ல முடியாது, பல வருஷங்களுக்கு பிறகு வந்த அருமையான மெலடி. இப்போ வர்ற பாட்டுக்கு குத்தாட்டம் போடலாம், கால்களில் தாழம் போடலாம், ஆனால் மனசுக்குள்ளற வார்த்தைகள் போகுமான்னு கேட்டால் அடுத்த நாள் இந்த பாட்டு பயங்கர வைரல்னு நம்ம கேள்விப்படுவோம். மூணாவது நாள் அந்த பாட்டினுடைய வரிகள் நம்ம மனசுக்குள்ளற போகிறது கண்டிப்பாக கிடையாது. பல வருஷங்களுக்கு பிறகு ஒரு அற்புதமான பாடலை தந்ததுக்காக ஜி வி பிரகாஷ் அவர்களுக்கு மிக்க நன்றி. இந்த பாடலில் பாடல் வந்து இப்போ சமீபத்து படங்களில் வர்ற மாதிரி பாடல்கள் வந்து விட்டு விட்டு தான் அந்த பாடல் வருது. ஒரே மாதிரி தொடர்ந்து அந்த காலத்தில் மாறி பாடல் முழுவதும் படமாக்கப்படாமல் இடையில இடையில அந்த பாடல் வந்து போகுது. அது ஒரு சின்ன, நம்ம 80s இருக்கவங்களுக்கு அது ஒரு சின்ன குறை தான். அந்த பாடலை வந்து முழுமையாக நம்ம அனுபவிக்க முடியல. நாலு வரி பல்லவி வருது, அதுக்கப்புறம் அனுபல்லவி வர்றதுக்கு முன்னாடி ஏதோ மற்ற சீன்கள் வருது, மறுபடியும் அனுபல்லவி வருது. இது ஒரு சின்ன குறை தான், ஆனால் அதுதான் இப்போ ட்ரெண்டு அப்படின்றதுனால அதை மன்னிச்சு விட்டுடலாம். சரணத்தில் வரக்கூடிய ஏ மின்னலே அப்படின்ற வரிக்கு அடுத்தபடியாக மூணாவது வரிய சக்கரை அப்படின்னு வரும். சக்கரையை தான் சக்கரைன்னு ஒரு மலையாளி பொண்ணு சொல்கிற மாதிரி ரொம்ப அழகாக இந்த வார்த்தை உச்சரிக்கப்பட்டிருக்கும் ஸ்வேதா மோகன் அவர்களால். ரொம்ப அற்புதமான இந்த பாடல். ரொம்ப நாளைக்கு அப்புறம் மனசுக்கு இதமாக இருந்ததுனால இந்த பாடலை இன்னைக்கு கொண்டு வருவோமே அப்படின்னு நினச்சிதான் இன்னைக்கு எடுத்துட்டு வந்தது. உங்களுக்காக இன்று அமரன் படத்திலிருந்து ஏ மின்னலே கேட்டு ரசிக்கலாமா?
Oh,
சிவகார்த்தியனுக்கு அமரன் படம் வந்து எந்த அளவுக்கு மிகப்பெரிய உயரத்துக்கு வர கொண்டு போகும்னு சொல்லி போன வாரம் நமது அன்பு அறிவிப்பாளர் சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி நான் சொல்ல போகிறது அந்த படத்தின் கதாநாயகி சாய் பல்லவியை பற்றி தான். ஒரு காட்சியில் அந்த கதாநாயகன் வந்து சாய் பல்லவிகிட்ட பயங்கரமாக ட்ரில் வாங்குறாங்க, ரொம்ப டயர்டாக இருக்குது, தூங்கவே இல்லை, உன் தோளில் கொஞ்சம் நேரம் சாஞ்சிக்கிட்டுமா அப்படின்னு சொல்லி சாஞ்சு தூங்கிடுவார். சாய் பல்லவி கதாநாயகனை மட்டும் தோளில் சுமக்கலை, முழு படத்தையுமே தோளில் சுமந்து இந்த படத்தை மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு போயிருக்காங்க. இந்த படம் வந்து அந்த கதாநாயகியின் பார்வையிலிருந்து சொல்லப்படுறதுனாலேயோ என்னவோ இந்த கதாநாயகிக்கு முழு முக்கியத்துவம் கொடுத்து கண்டிப்பாக சிவகார்த்திகேயன் நல்லா தான் நடிச்சிருக்கார் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் சின்ன சின்ன முகபாவங்கள்லையும் அந்த அற்புதமான அசைவுகள்லையும் அவங்க சிவகார்த்திகேயனை ஓவர்டேக் பண்ணி ரொம்ப பெரிய உயரத்துக்கு போயிருக்காங்க. இந்த படம் ஒரு உண்மை கதை, உண்மையான இராணுவ வீரருடைய கதையை இந்த படத்தில் எடுத்திருக்காங்க. ஒரு பெரிய பாராட்டு இந்த படத்தை எடுத்த இதை இயக்கிய ஜி பிரேம்குமாருக்கு. எந்த விதமான காம்ப்ரமைஸும் பண்ணாமல் அச்சு பிச்சுன்னு எந்த பாடல்களையும் இடையில சேர்க்காமல் எப்படி ஒரு அவங்களுடைய வாழ்க்கையை அப்படியே தத்ரூபமாக எடுக்க முடியும் அப்படின்னு எந்த விதமான கலப்படமும் இல்லாமல் மிக உண்மையாக, உண்மைக்கு மிக நெருக்கமாக இந்த படத்தை நமக்கு கொடுத்துருக்காரு. நாட்டுக்காக எவ்வளவோ பேர் போராடி இராணுவ வீரர்கள் உயிரை விடுறது, அவங்களுடைய வாழ்க்கையில் அந்த மனைவி குழந்தைங்க அவங்களுடைய பார்வையிலிருந்து நம்ம பெரும்பாலும் யோசிக்கிறது இல்லை, அது ஒரு ஜஸ்ட் ஒரு செகண்டில் நம்ம கடந்து போயிடுறோம். அவங்க இராணுவத்தில் இருந்தாங்க, அதுதான் அவங்களுடைய வாழ்க்கைன்னு அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு. ஆனால் அந்த பக்கம், அந்த பெண்ணின் பக்கம், அந்த குழந்தைங்களுடைய பக்கம் இருந்து இந்த கதையை மிக அழகாக நகர்த்திட்டு போயிருக்காரு. ரெண்டாவது, இந்த கதையில் வந்து வீரமும் சண்டையும் இராணுவம் மட்டுமே காட்டப்படாமல் சரி பாதி விகிதமாக காதலும் கலந்து காட்டப்பட்டிருக்கு. அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இந்த படத்துக்கு. சிவகார்த்திகேயனை திரையில் பார்க்கும்போது எப்படி எப்படி அவரால் மாற முடிஞ்சுது அப்படின்ற ஒரு சின்ன சந்தேகம் வரத்தான் செஞ்சிச்சு. ஆனால் யார் தயாரிப்பாளர், கமலஹாசனாச்சே. கமலஹாசனால் ஏற்றவும் முடியும், உடம்பை இறக்கவும் முடியும். அவர் இருக்கும்போது சிவகார்த்திகேயனுக்கு வேறு என்ன தேவை இருக்கும், அவரே அவ்வளவு டிப்ஸ் கொடுத்துருப்பாரு. நிறைய இன்டர்வியூலாம் சொல்லியிருக்காரு எந்த அளவுக்கு இவங்க வந்து பயிற்சி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்றத பற்றியெல்லாம். அதனால் அவர் உடம்பு வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இந்த படத்தில் பார்க்கப்பட்டுச்சு. அவருடைய நடிப்பும் கண்டிப்பாக அவர் மிக உயரத்துக்கு கொண்டு போகும் இந்த படம்ன்றது எந்த விதமான சந்தேகமும் இல்லை. மறுபடியும் சாய் பல்லவியினுடைய நடிப்புக்கு தான் வர்றேன். அந்த ஆம்புஷ் நடக்கும்போது வேனில் கேட்கக்கூடிய மரண ஓலம், மெஷின் கன் சத்தம், இது எல்லாத்தையும் ஒரு பெண் மனைவி எப்படி ஒரு அதை தாங்க முடியுன்றத தத்ரூபமாக சாய் பல்லவி அந்த இடத்துல நடிச்சிருப்பாங்க. இன்னும் கடைசி காட்சியில் கூட ஒரு துளி கண்ணீர் சிந்தாமல் பாறை மாதிரி அவங்க உட்கார்ந்துருப்பது, பார்க்குறவங்க அத்தனை பேர் கண்ணிலையும் கண்ணீர் அருவியாக கொட்டுனதுன்னு தான் நிதர்சனமான உண்மை. அந்த அளவுக்கு சாய் பல்லவியின் அற்புதமான நடிப்பு இந்த படத்தில். மிக நீண்ட வருடங்களுக்கு பிறகு எனக்கு ரொம்ப பிடிச்ச நடிகை வந்து ரேவதி. ரேவதிக்கு அப்புறம் வந்து யாருமே வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலைன்னு தான் நான் நினச்ச சமயத்தில் இந்த சாய் பல்லவி வந்து அவங்கள ரொம்ப பிரமாதமாக எல்லா டைரக்டர்களுமே நல்லபடியாக கையாண்டிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அவங்க நடித்த படங்கள் எல்லாமே மிக நல்ல படங்களாகவும் அவங்க தெரிவு செய்கிறாங்க. ஸோ மிக நல்ல உயரத்துக்கு இன்னும் நல்ல சிறப்பான படங்களை நமக்கு அவங்க கொடுப்பாங்கன்ற நம்பிக்கை தான் இந்த அமரன் படம் நமக்கு கொடுத்துருக்கு.
அன்பு சகோதரி அன்னபூர்ணி அவர்களுடைய அமரன் பட விமர்சனத்துக்கு தொடர்ந்து வந்த ஒரு இசை. சாய் பல்லவி அவர்கள் அவர்களுடைய அறிமுக காட்சியின் போது வருகின்ற ஒரு இசை. படம் பார்த்தவர்களுக்கு நன்றாகவே தெரிந்திருக்கும். கடந்த வாரம் நான் அந்த படத்தை பற்றி விமர்சனம் பண்ணும்போது சிவகார்த்திகேயன் அவர்கள் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக தன்னை நிலைநிறுத்துவார், பரிமளிப்பார் அப்படின்ற ஒரு நிலையிலே தான் சிவகார்த்திகேயனை பற்றி சொல்லியிருந்தேன். ஆனால் படம் பார்த்த பிறகு என்னுடைய நிலைமையே வேறு. அந்த படத்தை வந்து சிவகார்த்திகேயன் வழிநடத்தி போனாலும் அதை பின்பக்கம் தூக்கி நிறுத்தினது சாய் பல்லவி என்கின்ற ஒரு நல்ல ஒரு நடிகை. அவருடைய நடிப்பு, அந்த நுணுக்கமான முகபாவங்கள் மிகவும் நல்லா செஞ்சிருந்தாங்க. அந்த அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த அந்த ஒரு கதாபாத்திரத்தை அதுலேயும் அந்த அவர் வந்து அந்த காதலை வெளிப்படுத்துகின்ற ஒரு காட்சியாகட்டும், கடைசியில் வருகின்ற அந்த காட்சியில் ஒரு 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 அதாவது ஒரு அழகு வைக்கக்கூடிய ஒரு காட்சி. படம் பார்க்கின்றவர்கள் அழுகிறார்கள், படத்தில் நடிக்கின்ற சாய் பல்லவி தவிர அவர் அழாமல் எல்லோரையும் அழ வைத்த அந்த காட்சி ஒரு ஈடு இணையற்ற ஒரு காட்சி. தமிழ் திரையுலகிற்கு ஒரு ஒரு வித்தியாசமான காட்சி என்று கூட சொல்லலாம். அந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு நிலையில் இன்றைக்கு மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு நல்ல வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்க போய் கொண்டிருக்கிறது. இதே போலவே இன்னமும் சில படங்கள் இப்போ சமீப காலங்களில் வந்தது. லப்பர் பந்து என்கின்ற ஒரு படமும் மெய்யழகன் என்கின்ற படமும் அவசியம் பார்க்க வேண்டிய சில படங்களில் ஒன்றாக இருக்கிறது.
இணையதளத்திலும் மீண்டும் கேட்டு மகிழலாம்.
கண்ணம்மா கண்ணம்மா வாழைக்கும் அதிகடி கண்ணம்மா மாறுவ காதல் கொண்டேன் வாழைக்கும் அதிகடி கண்ணம்மா மாறுவ காதல் கொண்டேன் கண்ணம்மா சுட்டு விடு சுடதா கண்ணம்மா சூரிய சந்திரரோ சூரிய சந்திரரோ.
இன்றைய திரையுலக நடிகர்களை பற்றி கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது அப்படியே 80 ஆண்டு காலம் பின்னோக்கி சென்றால் தமிழ் திரையுலகின் அந்த கால சூப்பர் ஸ்டார் நடிகரும் பாடகருமான தியாகராஜ பாகவதர் 1959 நவம்பர் 1 தேதி சென்னை அரசு மருத்துவமனையில் காலமானார். 1909 ஜனவரி 3 தேதி மாயவரம், அந்த காலத்தில் அழைக்கப்பட்ட மாயவரம், இப்பொழுது அது மயிலாடுதுறை ரயிலில் பிறந்த மாயவரம் கிருஷ்ணசாமி தியாகராஜன் என்பவர்தான் MKT என்று சுருக்கமாகவும் அழைக்கப்பட்டார். 1934 பவளக்குடி என்கின்ற திரைப்படத்தில் கதாநாயகனாக அறிமுகமான இவர் சுமார் 15 தமிழ் திரைப்படங்கள் நடித்துள்ளார். இவர் நடித்த 6 படங்கள் மிகப்பெரிய வெற்றி படங்களாக அமைந்தது. 1944 வெளியான ஹரிதாஸ் படம் ஒரு சாதனை படம். 3 ஆண்டுகள் ஒரே திரையரங்கில், அதாவது சென்னையில் உள்ள பிராட்வே திரையரங்கில் ஓடி ஒரே இந்திய திரைப்படம் என்கின்ற சாதனையை பெற்றது. இந்த ஹரிதாஸுக்கு பிறகு பல தயாரிப்பு நிறுவனங்களில் அவருடைய வீடு தேடி வந்து பணத்தை கொட்டின. ஆனால் ஹரிதாஸுக்கு பிறகு அவர் சிறையில் இருக்க வேண்டிய நிலை. வாங்கப்பட்ட முன் தொகையை அவர் திருப்பி கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. வதன், நம்பியாண்டார் நம்பி, ராஜயோகி, மோகினி தீவு, பக்தமேதா போன்ற பல படங்கள் ஆரம்பிக்கப்பட்ட நிலையிலேயே நின்றுவிட்டது. தயாரிப்பாளர்கள் அவருடைய கழுத்தை நெருக்க தன்னுடைய தம்பியை அழைத்து சொத்துக்களை விற்று கடன்களை திருப்பிச் செலுத்தினார். இதனால்தான் வெளியே வந்த பிறகு அவருக்கு சினிமா உலகம் கசந்தது. பாகவதரின் கடைசி காலத்தில் பிளாட்பாரத்தில் பிச்சை எடுத்தார் என்று பலர் சொல்கிறார்கள். அது அப்படி அல்ல. பாகவதரின் சிறைக்கு பிறகு அவருடைய வாழ்க்கை தாழ்ந்து போனதே தவிர அவர்கள் சொல்கின்றது போல நடக்கவில்லை என்பதே உண்மை. தமிழ்நாட்டில் உள்ள மயிலாடுதுறையில் விஸ்வகர்ம பொற்கொள்ளர் குடும்பத்தில் 1910 மார்ச் 1 தேதி கிருஷ்ணமூர்த்தி மாணிக்கத்தமிழ் தம்பதியினுடைய மகனாக பிறந்தார் தியாகராஜர். அவர் சிறு வயதிலேயே தந்தை கிருஷ்ணமூர்த்தி தன்னுடைய குடும்பத்துடன் திருச்சிக்கு சென்று விட்டார். சிறு வயதில் பள்ளி படிப்பில் அவருக்கு நாட்டமில்லை. பாட்டு மற்றும் இசை கச்சேரிக்கு அதிகமாக செல்வார். அங்கு பாடப்படும் பாடல்களை கேட்போர் வியக்கும் வகையில் ராகம் மாறாமல் பாடி காட்டுவாராம். அதற்கு பின்னர் பாட்டு மற்றும் நடிப்பு தேர்ந்து தியாகராஜர் திரைத்துறையில் முத்திரை பதித்தார். தங்க நிறம், கோதுமை நிறம், நில ஒளி வீசும் முகம், மயக்கும் பார்வை என்று ஒரு பெண்ணை வர்ணிப்பதைப் போல எல்லோருமாலும் வர்ணிக்கப்பட்டார் MKT. அந்த அளவுக்கு வசீகரம் கொண்டிருந்தார். எல்லாவற்றையும் வசீகுவதற்கென்றே ஒரு அழகுக்கே அழகு கூட்டும் விதமாக பல மணி நேரம் மெனக்கெட்டு கொண்டிருந்திருக்கிறார். தினமும் காலையில் வெந்நீரில் பன்னீர் கலந்து குளிப்பது, அரைத்த சந்தனம், ஜவ்வாது, புணுகு, அத்தர் போன்ற இயற்கை மனம் நிறைந்த வாசனை திரவியங்களில் உடலில் பூசிக்கொண்டு பட்டு வேட்டி சட்டை அங்கவஸ்திரம் அணிவதை வழக்கமாக கொண்டிருந்தார். தினமும் புத்தாடை தான் அணிவது என்பதையும் வழக்கமாக கொண்டிருந்தார் என்கின்ற ஒரு பேச்சும் இருக்கிறது. யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்பது மாதிரி காற்றில் கலந்து வரும் நறுமணத்தை வைத்தே MKT வந்துவிட்டார் என்று உணர்ந்து கொள்வார்களாம். MKT வந்து போன பின்னரும் கூட நீண்ட நேரம் அந்த இடத்தில் நறுமணம் வீசிக்கொண்டிருக்கும் என்று சொல்கிறார்கள். மக்கள் தலகம் MGRின் அழகில் ஆண்களும் பெண்களும் மயங்கி கிடந்தார்கள். அந்த MGRே ஒரு காலத்துக்கட்டத்தில் MKTயின் அழகில் சொக்கி கிடந்தார் என்பவரும் உண்டு. அந்த காலத்தில் இவரை காணக்கூடும் கூட்டத்தை ஜவஹர்லால் நேருவுக்கு கூட கூடும் கூட்டத்தை விடவும் அதிகம் என்று விமர்சனம் செய்தார்கள். ரயிலில் பயணம் செய்தால் அங்கங்கே பாகவதர் தரிசனம் கிடைத்தால் மட்டுமே ரசிகர்கள் ரயிலை மீண்டும் செல்ல அனுமதிப்பார்களாம். அந்த அளவிற்கு பாகவதர் என்றால் அவர்களுக்கு ஒரு மயக்கம். ஒரு சமயம் திருச்சியிலிருந்து புதுக்கோட்டை சென்று கொண்டிருந்த பொழுது அந்த ரயில்வே கிராசிங் என்று சொல்லப்படுகின்ற இடத்தில் நின்று ரயிலுக்காக கார் நின்றது. அதை கேள்விப்பட்டு சுற்று வட்டாரத்திலிருந்து மக்கள் கூட்டம் அலைமோதியது. ரயில் அந்த கதவு திறந்த பிறகும் இவர் மண்வந்தலிலை பாட்டை பாடினால் மட்டுமே ரயில் இவர் போக அனுமதிப்போம் என்று கேட்டார்களாம். அந்த ஆசையை பூர்த்தி செய்து பின்னர் அங்கிருந்து சென்றார் என்கின்ற ஒரு தகவலும் உண்டு. இப்பேற்பட்டவர் சென்னையில் பரபரப்பாக பேசப்பட்ட லட்சுமிகாந்தன் கொலை வழக்கில் தண்டனை பெற்று பின்னர் விடுவிக்கப்பட்டார். அதன் பின்னர் அவரது படங்கள் வெற்றி பெறவில்லை. இதனால் நடிப்பிலிருந்து விலகி இருந்த அவருக்கு ஈரல் நோய் பாதிப்பு ஏற்பட்டது. கடைசியாக நடித்த சிவகாமி என்ற படத்தில் நடித்தார். அந்த படத்தின் இறுதி காட்சிகள் கோயிலில் எடுக்கப்பட்டது. அந்த காட்சியின் போதே அவர் அதிக நலிவடைந்திருந்தார். அவரின் காட்சிகளுக்கு வாயசைக்க முடியாத ஒரு நிலைமைக்கும் தள்ளப்பட்டார். கண்கள் பழுதடைந்த நிலையில் காட்சிகளில் நடிக்க தடுமாறினார். தொடர்ந்து சிகிச்சை பெற்று வந்த அவர் இறுதியில் 1959 நவம்பர் 1 காலமானார். சுஜாதா அவர்கள் தன்னுடைய 70th பிறந்த தினத்தை 2005 கொண்டாடினார். அப்பொழுது அவர் சொன்ன பிறந்தநாள் குறிப்பானது, மே மாதம் 3 எனக்கு 70 நிறைகிறது. இதற்கான அடையாளங்கள் என்ன என்று யோசித்து பார்க்கிறேன். மெரினாவில் நடக்கும் பொழுது எதிர்படுபவர்கள் பெரும்பாலும் என்னை விட சின்ன வயசுக்காரர்களாகவே தெரிகிறார்கள். ஒரு தாத்தா மாட்டினார். நிச்சயம் என்னை விட மூத்தவர். சிமெண்ட் பெச்சில் என் பக்கத்தில் வந்து உட்கார்ந்தார். நீங்கள் எழுத்தாளர் தானே, எனக்கு எத்தனை வயசுன்னு சொல்லுங்க பார்க்கலாம் என்று கண் சிமெண்டலுடன் கேட்டார். நான் யோசித்து கட்டை விரலால் மூக்கை தொடுங்கள் என்றேன். எதுக்குப்பா தொடுங்களேன் அப்படின்னாரு. சற்று வேர்ப்புடன் தொட்டார். மற்ற விரல்களை ரக்க மாதிரி அசைங்கன்னு. இதிலிருந்து எப்படி கண்டுபிடிச்சிட முடியுமா அப்படின்னு சொன்னபடியே விரல்களை நான் சொன்ன மாதிரியே அசைச்சார். ரெண்டு கையும் பரப்பி ஏரோப்ளேன் மாதிரி வச்சுட்டு ஒரே ஒரு தடவை லேசாக குதிங்க அப்படின்னு. இதுக்கு இது இப்போ என்ன என்ன பாட்டிருக்கு அப்படின்னு கேட்டார். உங்களுக்கு இந்த 12 வந்தால் 81 அப்படின்னு சொன்னேன். அசந்து போய் கையை கொடு, எப்படிப்பா இவ்வளோ சரியாக சொன்னேன் அப்படின்னார். ஒரு ட்ரிக்கும் இல்லை சார், நேற்றுக்கு இதே பெஞ்சில் என் பக்கத்தில் உட்காந்து உங்கள் வயசு பிறந்த நாள் எல்லாம் சொன்னீங்க, அதை நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னு சொன்னேன். தாத்தா மாதிரி அத்தனை மோசமில்லை என்றாலும் எனக்கும் சமீபத்திய ஞாபகங்கள் சற்றே பிசகுகிறது. ஒரு அறையிலிருந்து மற்றொரு அறைக்கு சென்றால் எதற்காக வந்தோம் என்பது மறந்து போகிறது. பெயர்கள் ஞாபகம் இருப்பதில்லை. ஆந்தைக்கு இங்கிலீஷில் என்ன என்று சற்றென்று நினைவு கூறுவதில்லை. படையப்பாவில் ரஜினிக்கு முன்னால் கால் மேல் கால் போட்டு உட்கார்ந்தாரே அந்த நடிகையின் பெயர் என்ன என்று ஒரு நாள் அதிகாலை கண் விழித்ததும் 1 யோசித்தேன், கிடைக்கவில்லை. மனைவி எழ காத்திருந்து அவளிடமும் கேட்டேன். ரம்யா கிருஷ்ணன் என்றார்கள். இந்த மாதிரி நியூரான்கள் களைத்து போவது தெரிகிறது. ஆனால் நீண்ட நாள் ஞாபகங்கள் பத்திரமாக இருக்கிறது. அது மூளையின் வேறு பேட்டை போலும். கிட்டத்தட்ட 60 முன் சின்ன வயசில் கோயம்புத்தூரில் அம்மா அப்பாவுடன் செட்கா வண்டியில் ஜெகதள பிரதாபன் சினிமாவுக்கு போனது. 1 டீச்சருக்கு ஆனந்தவிடனும் அமிர்தாஞ்சனும் கொண்டு போய் கொடுத்தது. பள்ளி மணியை அடித்தது. எனக்கு தம்பி பிறந்தது. இதெல்லாம் தெளிவாக ஞாபகம் இருக்கிறது. ஸ்ரீரங்கத்து கதைகள் அனைத்தும் என் நீண்ட நாள் ஞாபகங்களின் வடிவம்தான். டெல்லியில் பெட்ரோல் 75 பைசாவும் பால் 50 பைசாவும் கொடுத்து வாங்கி தாராளமாக வாழ்ந்தது என் முதல் கதை. முதல் நாவல் பிரசுரமானது. எஸ்ஏபியின் அந்த கடித குறிப்பெல்லாம் ஞாபகத்தில் இருக்கிறது. ரம்யா கிருஷ்ணன் போன்ற மேட்டர் தான் சற்று வழுக்கி விடுகிறது. மெரினாவில் ஷார்ட்ஸ் ஸ்னீக்கர்கள் ஓடும் இளைஞர்களை பார்த்து முன்பு பொறாமைப்படுவேன், இப்பொழுது புன்னகிக்கின்றேன். பொதுவாகவே பொறாமைப்படுவதற்கான விஷயங்களும் அதட்டி சொல்வதற்கான விஷயங்களும் குறைந்து வருகிறது. இந்த ஹிந்து ஆபீஸ்வரி பார்க்கிறையில் இறந்தவர் என்னை விட சின்னவரா பெரியவரா என்று முதலில் பார்ப்பேன். சின்னவரா இருந்தால் பரவாயில்லை, நாம தப்பிச்சோம் என்றும், பெரியவரா இருந்தால் கழித்து பார்த்து பரவாயில்லை, இன்னும் கொஞ்ச நாள் நமக்கு இருக்கு என்றும் எண்ணுவேன். எதிர்காலம் என்பதை இப்போதெல்லாம் வருட கணக்கில் நினைத்து பார்ப்பதில்லை, மாத கணக்கில் தான். ஏன், உடம்பு சரியில்லாமல் இருக்கும் பொழுது வாரக்கணக்கில் நாள் கணக்கில் அந்தந்த நாளை வாழ தோன்றுகிறது. ஆரம்பத்தில் இளைஞனாக இருந்த பொழுது ஏரோப்ளேன் ஓட்டவும் கிதார் வாசிக்கவும் உலகை வெல்லவும் நிலவை விலை பேசவும் ஆசைப்பட்டேன். நாளடைவில் அந்த இச்சைகள் படிப்படியாக திருத்தப்பட்டு எளிமைப்படுத்தப்பட்டு 70 வயதில் காலை எழுந்தவுடன் சுகமாக பாத்ரூம் போனாலே சந்தோஷப்படுகின்றேன். வாழ்க்கையில் இவ்வகையில் ப்ரோக்ரஸிவ் காம்ப்ரமைஸ் படிப்படியான சமரசங்களால் ஆனது. இன்றைய தினத்தில் என்னுடைய டாப் 10 கவலைகள் என்றால், தேவைகள் என்னவென்றால், முதலிடத்தில் உடல் நலம், மனநலம், மற்றவருக்கு தொந்தரவு கொடுக்காமல் இருப்பது, தெரிந்தோ தெரியாமலோ யார் மனதையும் புண்படுத்தாமல் இருப்பது, இன்சொல் அனுதாபம், நல்ல காஃபி நகைச்சுவை உணர்வு, 4 பக்கமாவது படிப்பது எழுதுவது போன்ற பட்டியலில் உள்ளது. யோசித்து பார்த்தால் பணம் இந்த பட்டியலில் இல்லை. நிகழ்ச்சியினை நிறைவு செய்யும் நேரம் இது. இன்றைய நிகழ்ச்சியில் அமரன் திரைப்படத்தை பற்றி மிகவும் சிலாகித்து பேசிய நம்முடைய அன்பு சகோதரி அன்னபூர்ணி கல்யாண சுந்தரம் அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெற்ற பதிவுகள் பற்றிய உங்களுடைய மேலான கருத்துக்களை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றேன். போதும் என்று நொந்து போய் புது வாழ்வை தேடுகிறீர்களா? ஒரு புதிய புத்தகத்தை வாசிக்க தொடங்குங்கள் என்கின்றார் இங்கர்சால். உடலுக்கு எப்படி உடற்பயிற்சியோ அதுபோல மனதுக்கு பயிற்சி புத்தக வாசிப்பு என்கின்றார் சிக்மண்ட் ஃப்ராய்ட். புத்தகம் என்பது தொட்டு பார்த்தால் வெறும் காகிதம், தொடர்ந்து படித்தால் அதுவே பேராயுதம். காகிதம் மிகவும் லேசானதுதான், ஆனால் அதில் எழுதியிருக்கும் எழுத்துக்கள் மிகவும் வலிமையானவை என்கின்ற ஸ்ரீசாமி அவர்கள் வரிகளுடன் இந்த வார நிகழ்ச்சியினை நிறைவு செய்கின்றேன். மீண்டும் அடுத்த வாரம் உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் மணிநலவன். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போமா.
தங்கச்சங்கிலே மின்னும் பைங்கிலே தானே குஞ்சியதோ.